எக்ஸசைஸ் செய்யறதுங்கிறது லேஸ்பட்ட கறி கிடையாது. அதுதான் நம்மளுக்கு வாழ்வாதாரம். வந்து வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும்.
வணக்கம் ரேடியோ கொத்தகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேரகினி ஊர்ல தான் இருக்கோம். ஸோ பேரகினி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும், நீலகிரியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி, ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பகுதியும் கூட பேரகினி கோயில். ஸோ ஹெத்தமன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அங்க பேரகினி ஊர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ பேரகினி ஊரை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்ம கூட அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
வணக்கம்.
எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன்.
ஓகே. ஸோ உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் ராஜு. நான் விவசாயம் கேட்கேன்.
ஓகே.
நம்ம ஆரம்பத்திலிருந்தே என்னன்னா விவசாயம் தான் நம்ம முக்கியமான தொழில். விவசாயம்னா முழு விவசாயம் கிடையாதே, அது விவசாயியோ பாதி கூலி வேலை. இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அந்தந்த வாழ்வாதாரத்துக்கு போயிருவில்.
விவசாயம் அப்படிங்கிறது இந்த ஊருடைய ஒரு பாரம்பரிய
பாரம்பரிய வேலை.
என்ன மாதிரியான விவசாயம் பண்றீங்க?
விவசாயம் வந்து டீ கொஞ்சம் இருக்கேன், எல்லாத்துக்கும் டீ கொஞ்சம் இருக்கேன். விவசாய காடு கொஞ்சம் இருக்கு, எல்லாமே கலந்து கலந்து அது கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்கு. டீயும் கொஞ்சம் செய்யறோம், விவசாயம் வந்து கொஞ்சம் செய்யறோம். கேரட்டு பீட்ரூட் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறி ஐட்டம், நம்ம புர்கோழி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எது எது நம்மளுக்கு பலன் தருதோ அது செய்யும்.
அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம்.
அதுதான் நம்மளுக்கு வாழ்வாதாரம். ஆனால் ஒன்னே ஒன்றும் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா விவசாயங்கிறது மக்களுக்கு வந்து முந்தி பல நாளுக்கு முந்தி வந்து நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் இருந்தது. இப்போ விவசாயம் பண்ணுறதுங்கிறது செலவினங்கள் ஜாஸ்தி ஆனதுனால நம்ம வந்து பிளைன்ஸ் மாதிரி என்னன்னா வண்டி விட்டு ஓட்ட முடியாது, எல்லாம் சின்ன சின்ன காடு. அதனால ஒவ்வொரு தோட்டத்துக்கு வந்து அடுத்த தோட்டத்துக்கு போகணுன்னா வழி வேணும். அந்த மாதிரி வண்டி வச்சு ஓட்ட முடியாது, டிராக்டர் அதெல்லாம் வச்சு வேலை முடியாது. நம்ம முள்ளு போட்டு தான் வேலை செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது என்ன, எங்களுக்கு செலவினங்கள் ஜாஸ்தி பிடிக்குது.
அது அந்த முள்ளு போடும்போது லேபர் காஸ்ட் ஜாஸ்தி.
லேபர் காஸ்ட் ஒரு ஒரு லேபர் கூலி வந்து 500 ரூபாயிலிருந்து 650 ரூபா ஆம்பளைங்க கூலி, பொம்பளைங்களுக்கு வந்து 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா கூலி. அந்தந்த சமயத்து தகுந்த மாதிரி வேலை கொஞ்சம் டிமாண்ட் இருந்தால் ஜாஸ்தி கேட்பாங்க, இல்லைன்னா கம்மி கேட்பாங்க. அந்த மாதிரி கூலி. அதனால விவசாயம் செய்யறதுங்கிறது லேஸ்பட்ட கறி கிடையாது. இப்போ எங்களுக்கு அது இல்லாம காட்டெருமை தொல்லை, காட்டு பன்றி தொல்லை, இந்த குரங்கு தொல்லை, குரங்கு தொல்லை மூணு முக்கியமாக. இந்த மூணை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா முந்தி மாதிரி அனைத்து விவசாயிகளும் கிளம்பு போட்டேன்னா காட்டு பன்றிங்க எங்கே போகணும்னா எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போகும், நம்மளும் போய் பாதுகாப்போம் அப்படி போகும். இப்போ ஏன்னா கிழங்கு போடுறதுங்கிறது அபூர்வம். அபூர்வம் என்ன, கிழங்கு தொழிலையே விட்டாச்சு. ஏன்னா அதில் போட்டது ஆசை வருது, அதனால யாருமே செய்யறதில்லை. ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டேன்னா அது எங்கிருந்தாலும் தேடி வந்துடும். இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துல பக்கத்தில் கிழங்கு போட்டிருக்காங்க, போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் அது பாதுகாத்து அதை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படும். அதுலயும் நாளைக்கு வந்து அந்த 3 மாசம் கலைஞ்சி இலை கிடைக்கலன்னா ஒரு விவசாயி என்னன்னா பணத்தை போட்டு இருக்கிற பணத்தை வந்து எங்க போவோம், எங்க செய்யறோம், பூமிக்கு முதலீடு செய்யறோம், அங்கிருந்து எடுக்கிறதுக்கு பேசப்பட்ட கறி கிடையாது.
இந்த விவசாயம் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க சாத்தியமான ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு, இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது சாத்தியம் இல்ல அப்படின்னு. உங்களுடைய பார்வையில ஏன் அது சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இந்த ஒரு பிரச்சனை தான் இல்லையா?
இல்ல, நான் விவசாயம் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லி முழுசா சொல்ல வரல. எப்படின்னா விவசாயத்துக்கு வந்து இப்போ இருக்கிற விவசாயி முந்தி கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் விவசாயி போட்டால் ஏதாச்சும் கிடைக்கும், நம்மளுக்கு செய்கிற கூலியாவது கிடைக்கும். இப்போ ஏன்னா போட்டால் வந்து முதலீடுகள் ஜாஸ்தியானதுனால கூலி ஜாஸ்தி, வண்டி வாடகை ஜாஸ்தி. இப்போ என்ன விவசாயி என்ன எருவு விலை ஜாஸ்தி, நாட்டு எருவு போட்டு எல்லாமே போடணும், நாட்டு எருவிலிருந்து மருந்துலேருந்து இதுலேருந்து எல்லாமே போடணும், இது எல்லாமே ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்போ ஆனால் நம்ம செய்கிற பொருளுக்கு வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கம்மி கிடைக்கும். அப்போ கம்மி கிடைக்கும் போது என்னன்னா நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து முதலீடுக்கே லாஸ் வரும்
கண்டிப்பாக.
ஏன்னா முந்தி 10 வருஷத்துக்கு முந்தி அப்படி இல்லை, விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி இருந்ததுனால நம்ம போடும்போது நம்மளுக்கு செய்கிற அந்த கூலியாவது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஏன்னா ரொம்ப ரொம்ப லாஸ். இப்போ நீலகிரி பொருளுக்கு நல்ல மதிப்பு இருக்கு, சந்தையில நல்ல மதிப்பு இருக்கு. ஆனா வந்து அந்த மதிப்பு யார் பாக்குறது ஜனங்க?
கண்டிப்பா
இப்ப தற்காலிகமா தக்காளி விலை 100 ரூபாய் 150 ரூபாய் வந்துச்சு. இப்ப ஜனங்களுக்கு ஏதோ ஒரு தக்காளி கிடைச்சா போதும்னு சொல்லிதானே பார்ப்பாங்க, நம்ம இருந்தாலும் அப்படிதானே பார்ப்போம். அதனால கிழங்கு குஜராத்ல இருந்து வருது, ஆந்திராவில இருந்து வருது, கர்நாடகாவில இருந்து வருது, டெல்லியில இருந்து வருது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கோ இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த விவசாயத்துக்கு நம்ம போட்ட அந்த எதை எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்த்தது
கிடையாது,
கிடைக்கிறது.
இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நம்மளுடைய விவசாய முறைகள் இன்னைக்கு கூட நிறைய, நீங்க இங்கிலீஷ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம், இந்த புர்கோலி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு அதுல எப்படி உங்களுக்கு லாபம் வருதா? இல்ல நம்மளுடைய நாட்டு கிழங்கு கேரட் போடும்போது இதுல ஏதாவது உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குதா?
இல்லை, நம்மளுக்கு இப்போ எப்படின்னா அது வந்து சில்லற சில்லறையாக கிடைக்குது. இப்போ புர்கோலி அதெல்லாம் போட்டால் அது வந்து பொருட்கள் டிமாண்ட் இருக்கும்போது நல்ல விலை விற்கும், 100 ரூபா 200 ரூபாய்க்கு முட்டு விற்கும். பொருட்கள் டிமாண்ட் இருக்கும்போது அது வந்து வேலை ஈஸி. நம்ம நாற்று வந்து கொண்டாந்து நட்டு விட்டுன்னா 2.5 மாதத்துக்குள்ளே ஆயிரும். 2.5 மாதத்துக்குள்ள ஆனேன்னா அறுவடை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஈஸி. அறுவடை வந்து ஒரு மூட்டைன்னா ஒரு 30 கிலோ தான் அறுவடை பண்ணுவோம். அது ஒரு மூட்டை அறுவடை பண்ணால் அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 100 ரூபா அந்த விலை இருக்கும்போது பலன் கிடைக்கும். அதனால அது கொஞ்சம் ஈஸியாக தெரியுது, எங்களுக்கு
ஈஸியாக தெரியும்,
ஈஸியாக தெரியும்.
ஸோ இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம் நம்ம இந்த டிராக்டரை விட்டு உழுகும் போது ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும், முள் போடும்போது லேபர் ஜாஸ்தியாகும்னு. அந்த டிராக்டருக்கும் நம்ம முள் போடுறது அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம விவசாய முறையில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், அது பாரம்பரியமாக பண்ணுறது, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செலவு ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை இந்த டிராக்டர் உழுகும் போது நமக்கு வேலை சீக்கிரமாக முடியுது, அடுத்த வேலைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, டிராக்டர் உழுகும் போதும் வேலை சீக்கிரம் முடியும் தானுங்க. ஆனால் டிராக்டர் விட்டால் என்ன பண்ண முடியாது? இப்போது இந்த சைடு இருக்குது, இந்த சைடில் வந்து டிராக்டர் ஓடாது, மேலே சைடு இருக்குது, அந்த சைடில் டிராக்டர் ஓடாது, சென்டரில் கால்வாய் வரும், தண்ணி கால்வாய் அந்த மாதிரி வரும், அதில் டிராக்டர் அந்த சைடில் ஓடாது. அப்போ இந்த வேலையில என்ன பண்ணணும்? டிராக்டர் விட்டது இல்லாமல் நம்மளே செய்யணும். அப்போது பெரிய காடு இருக்கும்போது வந்து அந்த டிராக்டர் விட்டால் கொஞ்சம் வேலை கொடுக்கும், அது நமக்கு லாபம். இது வந்து டிராக்டரை விட்டது இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஆளும் மறுபடியும் வேலை செய்யும். அப்போ அதனால அதை விடுறதை விட இதையே செஞ்சிடலாமே அப்படின்ட்டு
பண்ண ஆரம்பிச்சுருமே. ஸோ இப்போ இந்த பேரகனி ஊரில் என்னென்ன மாதிரியான விவசாயம் அப்படிங்கிறது முன்ன காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க?
முந்தி காலத்தில் இந்த இப்போ இந்த தேயிலை, இப்போ தேயிலை செடி வளர்ந்துருக்கு, இதுக்கு நானே ராகி விதைச்சிருக்கேன், எனக்கு கை சம்பத்துட்டாச்சு, நானே இந்த இந்த தோட்டத்துக்கு வந்து ராகி விதைச்சிருக்கேன். இது நம்ம லைன் தோட்டம் தான், நம்மளே இந்த இதுக்கு வந்து ராகி விதைச்சிருக்கேன், சாமி விதைச்சிருந்தேன். இப்போ தெரிகிற அந்த டீச்செடி காடெல்லாம் சாமே ராகி, நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், வெதுப்போம். அந்த தானிய வகை வெதுக்கும் போது தானிய வகை சாப்பிட்டு இருக்கோம். அந்த தானிய வகை வந்து அவரை பீன்ஸ், அவரை கோதுமை, கோதுமைன்ஸ், கோதுமையில் 2-3 வகை விளைவிப்பாங்க, சொந்தமாக விளைவிப்போம். போடும்போது 3 போக சொல்லுவாங்க, கார் போக இல்லை, அது ஒரு போக சொல்லுவாங்க. வெயில் காலம் ஜனவரியிலிருந்து பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மட்டும், ஏப்ரல் கார் போகம் வந்துடும், கடை போகங்கிறது இப்போ இப்போ போடுறது. அப்போ இந்த 3 போக செஞ்சுட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம், வந்து கார்போகத்தில் கிளம்பி போடுவோம், கடைபோகத்தில் வெறிச்சிருவாங்க, அந்த மேல்தட்டு நாடு எல்லாம் வெறிச்சிருவாங்க, மழை இருக்குதுங்க. அப்போ அந்த பயிர் வகை அது இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உணவு தானியங்களுக்கு நம்மளே விளைவிச்சுக்கிறோம். நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டியது எதுன்னா, முந்தி காலத்தில் 10-20 வருஷம் மேலே ஆயிடுச்சு, 25-30 வருஷம் ஆயிடுச்சு, விலை கொடுத்து வாங்க வேண்டியது தக்காளி, வெங்காயம், அதர் வெங்காயமும் இந்த இந்த வழி இந்த இதில் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ விலை கொடுத்து வாங்க அரிசி இந்த மாதிரி, அதுதான் விலை கொடுத்து வாங்கணும். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ ஏன்னா இப்போ அந்த விதை எதுக்க முடியாது, அது பயிர் விளையிறது இல்லை, பூமியுடைய சத்து கெட்டு போச்சு. ஆனால் அந்த இதில் கிடைக்கிற லாபம் வந்து நம்ம இந்த செலவினங்கள் தாஸ்தானதுனால அதுக்கு ஈடு கட்ட முடியல, ராகிப்பும் விதைக்கலை இந்த காடுக்கெல்லாம், ஆனால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியலைங்களே.
இப்போ ராகி போட்டீங்க அப்படின்னா சவாலான ஒரு விவசாயமா, இல்லை இப்போ விளைக்கக்கூடிய விவசாயம் ஒரு சவாலானதா?
இல்லை, ராகி வந்து சவாலான விவசாயம்னு சொல்ல முடியாது, ஈஸியான விவசாயம் தான். ஆனால் இப்போ ஜனங்களுக்கு நான் இப்போ வெளி வேலைக்கு போனால் 500 ரூபா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகி விதைச்சி 3 மாதம் கழிஞ்சி தான் அது பலன் தரும். அப்போ அதில் நம்ம வேலை போய் நம்ம நம்முடைய வேலையை போய் அங்கே செய்யணும். அப்போ செய்யும் போது ஒரு 30 நாள் வேலை செஞ்சேன்னா நாளைக்கு ராகி அந்த விளைச்சல் வரும்போது ஒரு 10 மூட்டை கிடைக்கும், 20 மூட்டை கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 20 மூட்டை சந்தையில் கொண்டு போய் விற்கும்போது அந்த சந்தை மதிப்பு இப்போ நம்ம இந்த வேலை செய்கிற மதிப்பு இதுக்கு வந்து செலவு சரி வர்றதில்லை. அதனால அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு லாஸான தொழிலுக்கு போகணும், நம்மளுக்கு இழுக்கு போகணும், இதுக்கு நம்ம அவரவருக்கும் அவங்க அவங்க குடும்பத்தை தாட்டிட்டு போகணும். அப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செய்ய முடியுங்களா? அதனால ஜனங்க அது வேண்டாம்னு ஒதுக்கிறதுக்கு இதுதான்
இதுதான் காரணம். ஸோ இன்னைக்கு நிறைய ஊர்களில் நான் போய் பேசும்போது கூட இதை தான் சொல்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இது எல்லாம் சாமக்காடு விளைச்சது, தெனக்காடு போட்டிருந்தது, ஆனால் இன்றைக்கி எல்லாமே டிஎஸ்டேட்டாக மாறிடுச்சு. அப்படி எந்த வருஷத்தில் இந்த டிஎஸ்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருந்து டீ வந்து
டீ ஃபஸ்ட்டில் நம்மளே வந்து ஏன்னா எங்கள் அப்பா அவங்க சொல்லி நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பதவி அப்போது 30 வருஷத்துக்கு முந்தி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இது இந்த இந்த டீ எங்கிறது வந்து அபூர்வம். எல்லாம் வந்து ஏன்னா விலை வெளிச்சிட்டு இருப்போம், விலை வெளிக்காத காடு வந்து என்னன்னா வேற இதாக இருக்கும், கார்போ கிழங்கு போடுவாங்க. முந்தி அந்த கிழங்கு அதெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம பண்டிகை செலவு இது செலவு இங்கேருந்து மேட்டுப்பள்ளி கொண்டு போய் விற்று தான் அந்த இதை பார்க்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி பார்க்கணும். அப்போ வந்து சைனாவிலிருந்து விதை வாங்கிட்டு வந்து பேடு பண்ணுவாங்க. நம்ம அரவேன் பகுதியிலெல்லாம் வந்து பேடு பண்ணி நாத் கொடுப்பாங்க, அவங்க விதை கொடுப்பாங்க. அப்போ நம்ம சொந்தமாக வந்து பேடு விடுவோம். இங்கே சைனா விதை கொட்டை செடிம்பாங்க, இது இது வந்து கொட்டை செடி. இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த செடி வந்து
கொட்டை செடி
இதில் இருக்கிறது விபி செடி.
இந்த 10%
இருக்கிறது விபின்னு சொல்லி புதுசாக செஞ்சது இந்த செடி. இப்போ நீங்கள் பார்க்குற செடி கொட்டை செடி, ஆனால் அது நல்ல தீட்டு நல்ல இதாக வரும். அது சைனா செடிம்பாங்க, டீ உற்பத்தானதே முதல் முதல்ல சைனாவில் இருந்தேன். ஆனால் அந்த இது வந்து நம்மளும் நம்ம தேசத்தில் இது அசாம் பக்கத்தில் டார்ஜிலிங்கோ என்னமோ சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து விதை வரும். அந்த விதையை கொண்டு வந்து பேடு போட்டு ஒவ்வொருத்தனா, ஏன்னா அந்த முதலீடு பண்ணி செய்யறதுக்கு நம்ம நம்மக்கிட்ட என்ன வேணும், ஃபஸ்ட்டு முதலீடு போடுறதுக்கு பணம் வேணும் இல்லைங்களா? அதனால ஒவ்வொருத்தராக செஞ்சாங்க. ஏதோ ஒரு கிழங்கு காசு போட்டு கொஞ்சம் காசு கிடைக்கும் போது என்னன்னா அதை வச்சு ஒருத்தர் வந்து டீ செடி போடுவாங்க. இப்படி இப்படி படிப்படியாக வரும்போது ரெண்டாவது வந்து காலநிலை மாற்றுறதுனால இதிலிருந்து செடியிலிருந்து அந்த அதை வெட்டி எடுத்து நடுவாங்க. இந்த சைனா செடியிலிருந்து அந்த தண்டை வெட்டி எங்கே நடுவாங்கோ பேடுக்கு நடுவாங்க. பேடுக்கு நட்டு அதிலிருந்து புதுசாக என்ன வரும், முளை வந்து நாக்கு வரும், அது வீட்டி செடியுமா புதுசாக தயார் பண்ணுற செடி. அதுக்கு பின்னால் அந்த செடிக்கு வந்து அதிலிருந்து விதை எடுத்து அதுலேயும் 2-3 ரகம் ஒவ்வொரு இதுன்னு சொல்லுவாங்க பேர் வச்சுருப்பாங்க. அந்த நாற்றுக்கு 62-61 வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா தாங்குற இடம். நம்ம இங்கே எப்படி தண்ணி ஜாஸ்தி இப்போ அந்த மாதிரி தகுந்த மாதிரி அந்த நாற்று உற்பத்தி பண்ணிட்டு தண்ணி ஊர்ற இடத்துல ஒரு நாற்று, மேட்டாங்காடு நல்லா இங்கே இருக்கும்போது ஒரு நாற்று, அந்த மாதிரி பண்ணுறதுனால வெளிச்சல் அந்த இது டீ நல்ல வெளிச்சல்.
ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். இப்போ விவசாயம் பண்ணும்போது இப்போ நான் கீழே காட்டுக்கு போயிட்டு வந்தேன், கீழே போயிட்டு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேரட் இப்போ போட்டிருக்காங்க, கிழங்கும் போட்டிருக்கிறாங்க, கிழங்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ 15 நாள் ஆச்சு அப்படின்னு முளை வந்துருச்சு, முளை வந்திருக்குது, ஒரு 30 சென்டில் போட்டிருக்கிறாங்க. அது நல்லா வரலாம் வராமல் இருக்கலாம், அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ கேரட்டு அதே சொன்னார், 15 நாள் ஆச்சு நான் போட்டு இன்னும் முளை கூட வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் எப்படி நீங்கள் வந்து தாக்கு பிடிப்பீங்க?
இல்லை ஒன்றுதான், இப்போ நானே என்ன பண்ணியிருக்கேன், என் காட்டு பியூட்டி போய் போட்டிருக்கேன். இப்போ பீட்ரூட் போய் போட்ட காடை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அது எப்படின்னா அது பயிர் வர வைக்க அது வர வைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இப்போது கவர்மெண்ட்டில் வந்து உழைப்பு திறன் இருக்கா இல்லையா அதை வந்து கொடுத்து செக் பண்ணிட்டு போடுவோங்கிறாங்க. நம்ம அவசரத்துக்கு ஊட்டி கொண்டு போகணும், அது கொடுத்து ஃபஸ்ட்லேயே வாங்கி கொடுக்கணும். அவங்க 8 நாள் 10 நாள் 15 நாள் கழிச்சிட்டு தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்போ அதனால நம்ம எங்களுக்கு அந்த அவசரம் ஆனதுனால அப்போ போய் போட்டுடுறோம். போட்டால் அந்த பயிர் வந்து வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ நான் போட்ட பீட்ரூட்டில் பாதி இல்லை, இப்போ என்ன மொளைச்சல் வரல. அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டாவது அந்த நாத்து இருக்கிற ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து இங்கே நடணும், இல்லைன்னா திரும்பி ரீ விதைப்பணும். அது மாதிரி இருக்கிறதுனால எல்லா அந்த விவசாயத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறோங்கிறது அதுக்காக எல்லா எல்லா வகையிலும் கஷ்டம். ஆனால் விலையும் கிடைக்கிறது இல்லை, எருமிங்கோ தொல்லை, இந்த மாதிரி பண்ணிங்க தொல்லை. ஆனால் அந்த செஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே போட்டு போதுமாயிடும். அதில் நாளைக்கு ஏதாவது ஒரு விலை கழிச்சு நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்தால் தான் மன நிம்மதி இருக்கும். இல்லைன்னா நம்ம இருக்கிற குடும்பத்துடைய மன நிம்மதி எழுந்து குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது, என்னென்னா நீலகிரியில் விளையக்கூடிய காய்கறிக்கு ஃப்ளைன்ஸில் இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டா மேட்டுப்பாளையத்துக்கு அந்த சைடு நீலகிரியில் விளையக்கூடிய காய்கறிக்கு அப்படின்னு ஒரு ஃபேமஸ் இருக்கு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு நீலகிரி கேரட்டு அப்படின்னா நீலகிரியிலேருந்து வளர்ந்ததா நல்லா சத்தான காய்கறியா இருக்கும். உருளைக்கிழங்கா இது ஊட்டி கிழங்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு நல்ல ஃபேமஸ் நல்ல ரேட்டும் கீழே கிடைக்குது. ஏன் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்லை, இப்பவும் இருக்கு நீலகிரியுடைய விளைவிக்கிற பொருளுக்கு இப்பவும் அந்த இது இருக்கு.
என்ன
அந்த பேர் இருக்கு? இப்போ நான் ஏற்கனவே டீத்தூள் இங்கிருந்து கொண்டு போயிட்டு இருக்கேன், இங்கிருந்து இங்கிருந்து மைசூர் கொண்டு போயிட்டு இருக்கேன். நீலகிரி டீ என்ன நல்ல திரும்புறாங்க. ஆனால் அதே நம்ம இங்கிருந்து வெளியில எடுத்து போகும்போது நம்மளுக்கு நீலகிரி டீ என்ன ஒரு ஃபேக்டரியிலேருந்து டீ வாங்குவோம், டீ ஒரு 50 ரூபாய்க்கு விற்கும் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்கிருந்து கொண்டு போய் அங்கே மைசூரில் டீ கொடுப்போம். டீ கொடுக்கும்போது அங்கே ஒருத்தர் என்ன செய்கிறா, அசாம் டீயை எடுத்து சிலோன்லேருந்து டீயை எடுத்து நீலகிரி டீயும் எடுத்து கலப்படை செஞ்சு என்ன பண்ணிடுறோம், அங்கே கம்மி விலைக்கு
கொடுக்குறான்.
அப்போது அங்கே கம்மி விலைக்கு நான் ஒரு கிலோ டீ அப்போது 50 ரூபாய்க்கு விட்டேன், அவன் என்ன பண்ணுறான், 30 ரூபாய்க்கு டீ கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அசாமு சிலோன்லேருந்து எடுத்து 30 ரூபாய்க்கு டீ கொடுத்துட்ருக்கான். அப்போ ஜனங்க வாங்குறவங்க வந்து இப்போது அந்த பணத்தை அந்த விலை வித்தியாசத்தானே வாங்குவாங்க. ஒரே மட்டும் இந்த டீக்கு 200 ரூபான்னா பணம் வசதி இருந்தவங்க தான் அதை வாங்குவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த இந்த சுவை மனத்தையெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போய் படுக்கிறது தானா, ஏசி ரூம் இருக்குது இது இருக்குது, ஏசி ரூம் நல்ல ரூம் தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேலை கம்மி எது கிடைச்சாலும் பார்ப்போம். ஒரு நாளைக்கு வேலை முடிச்சுட்டு வரலன்னு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வாங்குறோம். இப்போ இப்போ விலை வந்து இப்போ நீலகிரி கிழங்குக்கு இப்போவும் நல்ல விலை, நல்லா இது இந்த தற்காலிகமாக இப்போ வந்து பூண்டு வந்து ஒவ்வொரு காலத்துலையும் 40 ரூபா 30 ரூபா பூண்டு விற்று பூண்டு போட்டவங்க ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். இந்த வருஷம் பூண்டு வந்து இதுவரைக்கும் இல்லாத விலை 600 ரூபா 600 ரூபா விலை ஒரு கிலோ. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பூண்டு விலை இந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நல்லா போட்டவங்க பணக்காரானவங்க அந்த மாதிரி அதுக்கு இது இருக்கு, தரம் இருக்கு. தரம் எத்தனை பேர் வாங்குவாங்க, 100ல் 2 பேர் வாங்குவாங்க. எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி மீதி 80 பேர் இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி வந்து பின்தங்கி இருக்கிறவங்க தானே ஜாஸ்தி.
கண்டிப்பாக
தமிழ்நாடு லெவல்லையும் எடுத்துட்டா இந்தியா லெவல்லையும் எடுத்துட்டா பின்தங்கினவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. பொருளாதாரத்தில் வந்து நல்லா இருக்கிறவங்க ஒரு 10% 20% இருக்காங்க. அப்போ அந்த அவங்க தான் அதே வாங்க முடியும் அந்த மாதிரி சொல்லி தரத்தை பார்த்து. மீதி இருக்கிறவங்க ஏதோ கிடைக்க போதோ நிச்சு காலத்தை ஓட்டின போதும்னு தானே நினைக்கணும். அதனால நம்மளுக்கு அங்கே அங்கே நம்ம குறிப்பிட்டு பண்ணுறோம், அங்கே செலவினங்கள் இருந்தால் தானே விலை நல்லா கிடைக்கும். இது விலை கம்மியாகிறதுக்கு இது ஒரு காரணம்,
இது ஒரு காரணம். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய பார்வையில் இது கேரட் வந்து வெளியூர்ல இருந்து இருக்கிறதும் வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, கேரட் வந்து வெளியூர்ல இருந்தும் மிக்ஸ் ஆகுறது இல்லை. கேரட் மிக்சிங் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கிருந்து நேரடி எடுக்கிறோம், மேட்டுப்பாளையத்துக்கு கொண்டு போய் தான் விற்கிறோம். அங்க இருக்கிற வியாபாரி என்ன பண்றா, கேரட் பார்த்து வாங்குறா. ஆனா ஊட்டி கேரட் வந்து இங்கிருந்து வெளியூருக்கு போனா ஒரு வாரம் தாங்குவோம், அடுத்த இடத்துல இருந்து வர தாங்குவோம் வந்து கேரட் வந்து 1 நாள் 2 நாள் தாங்குவோம். அது தெரியுது வாங்குறவங்களுக்கு. ஆனா எப்படிங்கன்னா இந்த விலை அவங்களுக்கு வந்து கம்மியா வாங்கி போயிடுறாங்க. அவங்க அதை வாங்கிட்டு போய் வியாபாரிங்க என்ன செய்வாங்கன்னா, இது ஊட்டி காட்டுன்னு விற்பாங்க. அங்க இதை கொஞ்சம் வாங்குறது, அதை கொஞ்சம் வாங்குறது, அங்கிருந்து கொஞ்சம் வாங்கிடுறது, அதை கொண்டு போய் இது ஊட்டி காட்டுன்னு விற்பாங்க. அந்த மாதிரி விலையை போட்டு விற்பாங்க. ஆனா அந்த விற்கிற இது வந்து விவசாயத்துக்கு நேரடி கிடைக்கிறது
கிடைக்காது. ஓகே, நீங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இன்னைக்கு நீங்கள் ஒரு 100 கிலோ கேரட்டை வந்து இல்லைன்னா கேரட்டோ கிழங்கு வச்சுக்கலாம், நீங்கள் இங்கே கிழங்கு போட்டிருக்கிறீங்க, கிழங்கு இங்கேருந்து மேட்டுப்பாளையம் கொண்டு போய் தான் நம்ம அங்கே தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஊட்டியில் போய் கொடுக்கலாம், அது அந்த டேட்டில் தான் அந்த டைமில் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஊட்டிக்கு தான் சந்தைக்கு போகிறாங்க, அந்த மண்டியில் தான் போய் கொடுக்குறாங்க. ஒரு 100 கிலோவுக்கு எவ்வளோ ரேட் இருந்தால் நீங்கள் வேலை செஞ்ச அந்த சம்பளம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
இப்போ நம்ம எதிர்பார்க்குறேங்கிறத விட முந்தி வந்து கேரட் வந்து ஒரு டப்பாவில் வரும் விலை, அந்த உற்பத்தி செய்கிற கம்பெனிங்க எங்கே எங்கெங்கே இருந்தது, பெங்களூரில் இருந்தது, பாம்பேயில் இருந்தது, இந்த மாதிரி உற்பத்தி செய்கிற கம்பெனிங்க இருந்தது. அந்த பேர் போட்டிருப்ப இந்த இந்த கம்பெனின்னு சொல்லி அந்த வந்து மழைக்காலத்தில் ஒரு கேரட்டு, அந்த இது வராத பயிர் பூச்சி தாக்காமல் ஒரு கேரட்டுன்னு சொல்லி வந்தது. அந்த இதில் இந்த நீட்டுமா கேரட்டு நல்ல சாதா இது வர கேரட்டுன்னு சொல்லி 2-3 வகை அது வச்சுருப்பாங்க. அப்போது 300 கிராம் 500 கிராம் இருக்கிற அந்த டப்பா, 1/2 கிலோ இருக்கிற அந்த டப்பாவில் வரும், அது வந்து விலை எவ்வளோங்க, 400 ரூபாய்க்கு கிடைச்சது. கேரட்டும் நல்லா இருக்குது, வந்து இது விளைவித்த பொருளும் எல்லா இடத்துக்கும் போகுது. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம விதை என்ன என்ன சொல்லுவாங்க, விதை மாற்றங்கள்னு சொல்லுவாங்க இல்ல, தமிழ்நாடு லெவல் தமிழ்நாடு இந்தியா லெவல்லயே அந்த மாறிடுச்சு. முந்தி வந்த அரிசியில் இப்ப வருதுங்களா? முந்தி நம்ம விளைவிச்ச அரிசி வருதா? அவன் என்ன பண்ணிட்டா தரங்கிற பேர்ல வந்து என்ன பண்ணிட்டா படிப்படியா அந்த விதைய அப்படியே மறித்து ஹைபிரிடுங்கிற அந்த இது ஃபார்முலாவை கொண்டாந்துட்டான். ஹைபிரிடுன்னா ஹைபிரிடுன்னு சொல்லி பேர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல, ஆனா அது கொஞ்சம் என்ன இருக்கும்னா அந்த சைனிங் மாதிரி வரும். அது வரும்போது இவ்விலை வித்தியாசம் என்னன்னா அங்க கொண்டு போகும்போது இந்த கார்ட் அது வந்து 50 ரூபா வித்தா வந்து 50 ரூபா அந்த மாதிரி விலை வித்தா இந்த இதுக்கு வந்து என்ன இந்த கார்ட்டுக்கு என்னன்னா 30 ரூபா 20 ரூபா விலை வித்து பார்த்து அப்ப ஜனங்க என்ன பண்ணுவாங்க அதை விரும்பினாங்க எடுத்து போட்டுடலான்னு சொன்னேன். அப்படி விரும்ப விரும்ப என்ன பண்ணிட்டா விலையை அப்படி அப்படியே ஏற்றி இப்போ ஒரு காட்டில் விளைவிக்கிற விளைவிச்சாலும் கூட அவ்வளோ லாபம் கிடைக்காது. ஒரு கிலோ விதை வாங்கினா 50,000 ரூபா
ஒரு கிலோ
விதை 50,000 ரூபா இப்போ விதை
கேரட்
விதை எங்க போய் பண்ணிருப்பாங்க? அப்போ விவசாயம் எப்படி செய்ய முடியும்?
இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ நீங்க எவ்வளவு வாங்கினீங்க?
ஒரு கிலோ நான் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு கிலோ 300 ரூபாயிலிருந்து வந்து 600 ரூபா கேரட் விதை நல்லா இருக்கு, அந்த கார்டே நல்லா இருக்கு கேரட் தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாபாரம் நோக்கல நம்மளை இது வந்து வர வச்சு இப்ப அந்த பொருள் தான் வந்து போட்டு ஆகணுங்கிற கண்டிஷன் கொண்டாடுங்க. இப்போ
இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்ம பழைய காய்கறிகள்லாம் போடும்போது நீங்க சொன்ன மாதிரி 300 ல இருந்து 400 ரூபாய்க்கு இன்னைக்குமே கேரட் விதைகள் சந்தையில இருக்கு? இருக்கு
இல்ல சந்தையில் கிடையாது?
கிடையாது
சந்தை மதிப்பே போயிருச்சு அந்த இதே வர்றதே கிடையாது.
இப்ப அந்த டைம்ல நீங்க வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி ஹைபிரிட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொடுக்கற விதைய போட்டு 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 நம்மளுடைய மண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல மண்ணுடைய தன்மை வந்து வந்து பொருள் போடுறதுங்கிறது வந்து ஒரே தன்மைதான். மண்ணுடைய தன்மை அதில் கிடையாது. நம்ம வந்து பொருள் விவசாயத்துக்கு இப்ப காட்டு போட்டேன்னு என்ன பண்ணணும், நாட்டு எருவு போடணும், சாணி எருவு, சாணி எருவு போட்டுதான் அதை போடணும், பூமி கொத்தி சாணி எருவு போட்டுதான் அதை போடணும். இப்பவும் அதே மாதிரி செய்யறோம். அது நம்ம வந்து இப்போ எருவு போடுறோம், சாணி எருவு போடுறோம், ஒரு தடவைக்கு 2 தடவை எருவு போடுறோம். அதை தவிர காருட்டு கிழங்கு எல்லாம் போட்டால் மண்ணுடைய தன்மை எல்லாம் அதை போட்டு மாறல. மண்ணுடைய தன்மை எதனால் மாறிடுச்சுன்னா இப்போ வர்ற இங்கிலீஷ் காய்கறி ஐட்டம் இருக்குங்கல்ல, இது வந்து பூமியுடைய சத்தை வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறது. இங்கிலீஷ் காய்கறி ஐட்டம் புர்கோலி அவ்வளோ ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சுகுனின் இருக்கு, பூசின் காயிலிருந்து எடுத்தது தான் சுகுனி காயும் வந்து பூசின் காயிலிருந்து அதை வந்து விதை மாற்றங்கள் செஞ்சு சுகுனின்ட்டு எடுத்துருவோம். முந்தி பூச்சின் காய் தான் அப்படி வளரும். இப்போ சுகுனி ஒரு நாள் விட்டா மறுநாளைக்கு வந்து பெருசாக வளர்ந்துருது, 2 நாள் தான் தாங்கும் அது அதுக்குள்ள அவ்வளோ பெருசாகிடும். அந்த மாதிரி அது அந்த மாதிரி ஒரு 3 நாள் ஐட்டம் சைனீஸு வந்து சுகுனி இனி வந்து என்ன சொல்லுவாங்க ரெட் லீஃப் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 3 நாள் ஐட்டம் இருக்குது. அது பூமிக்கு போட்டேன்னா பூமியுடைய தன்மையை உறிஞ்சி எடுத்துக்கிறது. அதுக்கு பின்னால அந்த இடத்துக்கு வந்து வேற காட்டு அது போகும்போது அவ்வளோ விளைச்சல் இருக்கும்,
விளைச்சல்
அந்த இங்கிலீஷ் காய்கறி ஆகிட்டு. மீதி வந்து நம்ம போடுற கேரட்டு பீட்ரூட்டு கிழங்கு கோஸு இதெல்லாம் மண்ணுடைய தன்மையை நல்லா அது பண்ணும். ஆனால் முந்தி என்ன பண்ணுமோ மண்ணுடைய தன்மையை நல்லா இது ஆகிறதுக்கு 6 மாசம் விவசாயம் செஞ்சா 6 மாசம் காட்டை சும்மா விடுவோம், வெறுமையில ஜாஸ்தி இருக்கும் எல்லா இடத்துலயும். அந்த அதுங்க என்ன போகணும்னா போய் மெதிச்சு கிதிச்சு பூமி நல்லா பலமாகும். நம்ம மண்ணை என்ன பண்ணுவோம், 2 மாசத்துக்கு முந்தையே முள் போட்டு விட்டுருவோம். அப்போ வந்து என்ன இருந்ததுன்னா மண்ணுடைய தன்மையை ஆட்டோமேட்டிக்கா தானா மாறிடுது. அப்போ விளைச்சல் இருந்தது எல்லாம் இருந்தது. இப்போ அப்படி செய்ய முடியுது.
ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி, அந்த குறிப்பா இந்த சுகுனி நீங்க ரெட் லீஃப் இதெல்லாம் போடும்போது நீங்க போடக்கூடிய மருந்தும் அந்த அளவுக்கு அதுக்கு தேவைப்படும்ல?
இது மருந்து காலநிலை பொறுத்தவரை மழைக்காலங்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், ஆனா வெயில் காலத்துல அவ்வளவு மருந்து தேவைப்படாது, மழைக்காலத்துல கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அது ஏன்னா அப்படி அது பண்ணலன்னா இப்போ மருந்து ஒரு காரணம். எப்படின்னா மருந்து நம்ம ஒரு பூமிக்கு மருந்து அடிச்சு அடிச்சு இருந்தா இப்போ என்ன பண்றோம், களை எடுக்கிறதுக்கு முந்தி களை எடுக்கிறோம். அந்த களை எடுத்து களையுடைய தன்மை என்ன ஆகுது, பூமிக்கு உரமாகுது. களை எடுத்து எங்க போடுவோம், பூமிக்கு தான் வைப்போம், பூமிக்கு உரமாகுது. இப்போ நம்ம ஒரு ராகி விதைச்சு விதைப்போம், மிந்தி எல்லாம் விதைச்சா அங்கிருந்து அதெல்லாம் புடுங்கி எங்கே போடுவோம், ஒரு இடத்துல அழுக்குவோம், அது பூமிக்கு உரமாக இருந்துச்சு. இப்போ ஏன்னா டீ செடியிலிருந்து இதிலிருந்து களைக்குன்னு சொல்லி மருந்து தயார் பண்ணிட்டாங்க, ஜனங்களுக்கு ஈஸியாக தெரியுற மாதிரி செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம அதே அடிக்கும்போது பூமியுடைய தன்மை ரொம்ப படிப்படியே குறைஞ்சிட்டு வருது. இப்போ அதே சாப்பிடும்போது பன விலங்குலேருந்து அது எதுக்கு எடுக்கிறீங்க, மனசனையும் எடுத்துக்கோங்க. முந்தி 100 வருஷம் இருந்தவன் இப்போ வந்து 70 வருஷம் தாக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது எதனால என்ன, எல்லா வகையிலும் மனசனை எப்படி பாதிக்குதோ அதே மாதிரி பூமி பாதிக்குது. எதுவும் எந்தெந்த வகையில் என்ன இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முந்தி உணவே மருந்துங்கிற மாதிரி இருந்தது. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்மளுக்கு மருந்து, தானிய வகை சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் அதில் எல்லாம் பலமாக இருந்தோம். ரெண்டாவது ஏன்னா சூரிய வெளிச்சிலிருந்தே சாதாரண வந்து நடக்கும் போதெல்லாம் அது எக்ஸசைஸாக இருந்தது. இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ரெண்டு அவர் மூணு அவர் நடக்கிறாங்க. முந்தி நம்ம அதில் செய்கிறோமா, நம்ம இது அது செய்கிற வேலையே ஜாஸ்தி எக்ஸசைஸாக தெரியுது. அந்த மாதிரி இப்போ நம்ம கால் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே போனாலும் செருப்பு போட்டு நடக்கிறோம். முந்தி என்ன பண்ணுவோம், கால் வெறுங்காலில் எவ்வளோ தூரமும் நடப்போம். அது வந்து மனுஷனுக்கு இயற்கையாக என்ன கொடுக்குது, அது மாதிரி எல்லாமே கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மனுஷனுக்கு ஆயுசும் நல்லா கட்டியாக இருந்துச்சு. இப்போ எல்லா வகையிலும் படிப்படி குறைஞ்சி இப்போ வந்து 70 வருஷம் தாண்டினவங்க எங்கள் ஊரில் வந்து இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. எல்லா ஊர்லேயும் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று ரெண்டு முந்தி இருக்கிறவங்க நினைக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளே நம்ம கெடுத்துட்டோம். மனிதனே நம்மளையும் என்ன பண்ணிட்டோம், கெடுத்துட்டோம். ஆனால் இதெல்லாம் வந்து மாறணும்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணாதான் எல்லாமே நடக்கும். இல்லைன்னா நம்ம இப்போதுக்கு ஒன்றுமே செய்ய மாதிரி செய்ய முடியாது. அதை அடுத்தது
ஐயா ரொம்ப நன்றி, விவசாயம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் எங்க கூட பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.